ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்த்யாதி குடார்ணவம் யதீந்திர ப்ரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வெங்கடகுருவே நமஹ. அடியாக்குளாங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீயப்பதியாய் ஸ்ரீ பூமி நீலாநாயகனாக நித்திய விபூதி என்னும் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை பாடி புகழி அவனுடைய கல்யாண குணங்களை கொண்டாடுவதற்காகவே அவதரித்தவர் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் சந்ததியில் கடைக்குட்டி ஆழ்வாராக அவதரித்தவர், அழகுக்கே அழகை ஊட்டக்கூடிய அழகுடன் அவதரித்தவர், கலியன் என்றே கொண்டாடக்கூடிய நம் திருமங்கை ஆழ்வார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர் போன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று அவர் அவதரித்த திருநட்சத்திர திருநாளை விசேஷமாக கொண்டாடுகிறார் நம் கோயில் மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தினமாலையில். இப்படிப்பட்ட திருமங்கையாழ்வார் அவதரித்த இந்த கார்த்திகை மாதத்தை கார்த்திகை உற்சவமாக கொண்டாடும் பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுள்ளோம். இப்படிப்பட்ட கார்த்திகை உற்சவத்தில் அவர் அருளி செய்த பெரிய திருமொழியிலிருந்து முதல் 10 ஏழாம் திருமொழியின் 10 பாசுரங்களை கொண்டு அதில் உள்ள விசேஷ விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அவகாசத்தை அடியேனுக்கு அனுகிரகித்த கோதை கோபாலன் திருவடித்தாமரைகளிலும், இதீந்திரரும் இதீந்திர பிரபரனின் திருவடித்தாமரைகளிலும், அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமியின் திருவடித்தாமரைகளிலும் ஷிர்சா தண்டம் சமர்ப்பித்து தொடங்குகிறேன். இந்த முதல் 10 ஏழாம் திருமொழி முழுவதும் சிங்கவேல் குன்றத்தில் எழுந்தொழியிருக்கும் நரசிம்மனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிற திருமங்கையாழ்வார் இந்த பாசுரங்களில் நரசிம்மன் அவதரித்ததை பற்றின வர்ணனையும் அவன் எழுந்தொழியிருக்கும் சிங்கவேல் குன்றத்தை பற்றின வர்ணனையும் மிக அற்புதமாக சதித்துள்ளார். அவர் அனுகிரகித்த இந்த பாசுரங்களில் அடங்கியுள்ள உள்ளர்த்தங்களையெல்லாம் தன்னுடைய வியாக்கியானத்தில் மூலமாக வாரி வர்ஷித்துள்ளார் வியாக்கியான சக்கரவர்த்தி என்றே கொண்டாடப்படும் சுவாமி பெரிய வாச்சான் பிள்ளை. ஆக அவருடைய வியாக்கியானத்தை கொண்டே இந்த பாசுரங்களுக்கு உண்டான அர்த்த விசேஷங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சுவாமி பெரிய வாச்சான் பிள்ளையின் திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு தொடங்குகிறேன். இந்த பாசுரங்களில் ஒவ்வொரு பாசுரத்தின் முதல் பகுதியில் நரசிம்மனை பற்றியும் கடைசி பகுதியில் அவன் எழுந்திரளியிருக்கும் சிங்கவேல் குன்றத்தை பற்றியும் வர்ணிக்கிறார் ஆழ்வார். இவர் இப்படி சிங்கவேல் குன்றத்தையும் அங்குள்ள நரசிம்மனையும் அனுபவிப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், இதற்கு முன்பு தாம் பாடின திருமொழியில் தாம் செய்த பல பல பாவங்களை எடுத்துரைத்து, அந்தோ இப்படி கணக்கில்லாத பாவங்களை செய்துவிட்டேனே என்று தம்முடைய பூர்வ விருத்தாந்தத்தை அனன்யோபாயத்தை முன்னிட்டு பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமான் திருவடிகளில் அனுசந்தித்ததை கண்ட எம்பெருமான், ஏன் இப்படி கதறுகிறீர் என்று அவரை சமாதானம் படுத்தி பிரஹலாதனுக்காக எடுத்த நரசிம்ம அவதாரத்தை அவருக்கு காட்டி கொடுத்து அவருடைய வருத்தத்தை போக்கி, உமக்கு மட்டும் இல்லை, உம்மை போல நம்மை ஆசிரியிக்கும் அனைவருக்கும் கிட்டும்படியாக நான் சிங்கவேல் குன்றத்தில் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கிறேன் என்று அனுகிரகம் பண்ணினதை கண்டு மிகவும் சந்தோஷித்த திருமங்கையாழ்வார் அந்த எம்பெருமான் நரசிம்மனாக அவதரித்த பரியையும் அவன் எழுந்தருளியிருக்கும் சிங்கவேல் குன்றத்தின் வைசிஷ்டத்தையும் பாசுரங்களாக வாரி வர்ஷிக்கிறார். அங்கஞ்ஞால மஞ்சா என்று தொடங்கி, அங்கஞ்ஞால மஞ்சா அங்கோளாலறியாய் அவுணன் பொங்க வாகம் வள்ளுகிறாள் போந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளியிட்டிரைஞ்சும் சிங்கவேல் குன்றமே. அங்கஞ்ஞாலா அதாவது அழகியதான இடத்தை உடையதாக இருக்கும் பூமி. அஞ்சா அஞ்சும்படியாக நடுங்கும்படியாக என்கிறார். அதாவது எம்பெருமான் நரசிம்மனாக அவதரித்தது ஜெகத்ரக்ஷண காரணமாகத்தானே. அப்படி இருக்கும் காலத்தில் பூமி எதற்காக அஞ்ச வேண்டும் என்கிற சந்தேகத்தை எழுப்பி அதற்கு சமாதானத்தையும் தாமே தெரிவிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அவன் அப்படி அவதரித்ததின் காரணம் என்ன என்கிறதை அந்த க்ஷணத்தில் பூமி பிராட்டியும் அறியாமல் போன்றதாலே என்கிறார். எக்காலத்திலும் அவனை விடாமல் அவன் அருகிலேயே திருவைகுந்தத்தில் எழுந்துள்ளிருக்கும் பூமி பிராட்டிக்கு அவன் அவதரிப்பது அறியாமல் இருப்பதற்கு காரணமென்ன என்றால், அங்கோள் ஆரறியாய் என்கிறார். அங்கு அதாவது பிரஹ்லாதன் பிரதிஜை பண்ணினா அவ்விடத்திலேயே, அதாவது ஒரு நிமிடம் கூட எடுத்துக்கொள்ளாமல் அந்த க்ஷணத்திலேயே தன்னுடைய பிராட்டிமார்களுக்கும் அறிவதற்கு அவகாசம் கொடுக்க முடியாத அளவிலே ஓர், அதாவது ஒப்பிடா முடியாத அபூர்வமான உருவத்தை கொண்டு ஆளறியாய், இதற்கு முன்பு யாரும் கண்டு கேளறியாத நரனும் சிங்கனும் சேர்ந்தபடியிருக்கும் நரசிம்மமூர்த்தியாய் உக்ரரூபத்துடன் அவதரித்ததை கண்டு அங்கன் ஞாலம், அதாவது அழகியதான பூமியும் நடங்கும்படியாக அவதரித்தான் என்கிறார். இவன் இப்படி அவதரித்ததை கண்ட அவுணன், அதாவது இரண்யக்கசிப்பு என்கிற அரக்கன், தனக்கு இப்படி ஒரு எதிரி கிடைத்தானே என்று பொங்கா, அதாவது சத்தமிட்டு கத்தினான் என்கிறார். அவன் அப்பி பொங்கியதை கண்டு வாகம் வள்ளுகிறாள் போழ்ந்தா, அவனுடைய சரீரத்தை தன்னுடைய திருவுகிறாலே, அதாவது கூர்மையான நகங்களாலே ஒரு அஜித் பதார்த்தத்தை பிழைத்தா போலே அத்தியந்த சுலபமாக இரண்டு பகுதியாக பிழைத்தான் என்கிறார். அப்படி பிழைத்தவன் யார் என்றால் புனிதன் என்கிறார். புனிதன் அதாவது பிரம்மருத்ராதி சகல தேவதைகளுக்கும் மேல்பட்டவனாக இருக்கும் அவன், அவர்களை தன் நியமனப்படி வியாபாரிக்கும் அவன், சகல ஜகத்தையும் ரட்சிக்கும் அவனான எம்பெருமான். எங்குமுளன் கண்ணன் என்று கூறினா பிரஹ்லாதனுடைய வார்த்தைக்கு ஆட்பட்டு அவன் பிரதிஜை பண்ணின அவ்விடத்திலேயே ஓர் ஆளறியாக தோன்றியதாலே புனிதன் என்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட புனிதன் வசிக்கும் இடம் எப்படி இருக்கிறது என்று அந்த இடத்தின் பெருமையை வர்ணிக்கிறார் இரண்டாவது பகுதியில் பைங்கன் யானை என்று தொடங்கி. பைங்கன் யானை தம்முடைய ஜாதிக்கு உச்சிதமாக இருக்கும் பசுமையுடைய கண்களை கொண்ட யானையின் மஸ்தகத்தை கிழித்து அந்த யானையினுடைய கொம்பு கொண்டு கொம்புகளை பறித்து கொள்ளும்படியான சங்கநாடி சிவந்த கண்களை உடைய சிங்கங்கள் வசிக்கும் இடம் என்கிறார். அதாவது எப்படி ஹிரண்யனை கண்ட நரசிம்மன் இப்படி ஒரு கொடூரமான அரசன் தன் முன்பு நிற்கிறானே என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை ஒரு அஜித் பதார்த்தத்தை போல நினைத்தானோ, அதே போல பலிஷ்டமான யானைகளை கண்ட சிங்கங்களும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அந்த யானைகளின் மீது பாய்ந்து அதனுடைய மஸ்தகத்தை பிளைத்து அதன் கொம்புகளை பறித்து கொண்டு பத்திமையானடி கீழ் இட்டிரஞ்சும், அதாவது அத்தியந்த பக்தியுடனே அந்த கொம்புகளை நரசிம்மனின் திருவடித்தாமரைகளில் சமர்ப்பித்து தம்முடைய பகவத் பக்தியை காட்டக்கூடிய நரசிம்மனுக்கு ஏத்த பக்தராக இருக்கக்கூடிய தகுதியை பெற்ற சிவந்த கண்கள் சிவந்த கண்களை கொண்ட சிங்கங்கள் வசிக்கும் இடமான சிங்கவேல் குன்றம்தான் புனிதனான ஓர் ஆளறியான எம்பெருமான் வசிக்கும் இடம் என்கிறார் ஆழ்வார். ஓர் ஆளறியாய், அதாவது அபூர்வமான உருவத்தை கொண்ட நரசிம்ம ரூபியாக எம்பெருமான் அவதரித்தான் என்று பாடினீரே, அந்த அபூர்வமான ரூபத்தை தேவரீரால் வர்ணிக்க முடியுமோ என்று யாரேனும் கேள்வியை கேட்டால் அதற்கு பதிலாக இந்த பாசுரத்தை பாடுகிறார் ஆழ்வார். அழைத்த பேழ்வாய் என்று தொடங்கி, அழைத்த பேழ்வாய் வாழைத்தோர் கோளறியாய் அவுணன் கொலை கையாளன் நெஞ்சிடந்த கூறுகிறாளனிடம் மலைத்த ஷெல் சாத்தெறிந்த பூஷல் வந்துடிவாய் கடுப்பா சிலை கை வேடர் தெளிப்பராத சிங்கவேல் குன்றமே. அழைத்த பேழ்வாய் என்கிறார். பிரஹ்லாதினை துன்பப்படுத்தின ஹிரண்யனிடத்தில் கோபத்தை கொண்டு நான்கு அலைகளைப் போல நாக்கை கொண்டிருக்கும் தன்னுடைய பெரிய வாயை திறந்து கொண்டு வாழையிற்று ஒளியுடைய, அதாவது சூரியனின் பிரகாசத்தையும் மிஞ்சக்கூடிய பிரகாசத்தை உடைய பற்கள் நன்றாக தோற்றும்படி ஓர் கோளறியாய், இனி இதற்கு அவ்வரவில்லை என்னலாம்படியான அத்வித்தீயமான மிடுக்கையுடைய சிம்ஹமாய் அவனன் கொலைக்கையாளன். தான் ரட்சிக்க வேண்டிய பிரஜைகளை தானே ஹிம்சைப்படுத்துவதற்காகவே தேவதைகளிடமிருந்து வரத்தை பெற்று கொலைகளை பண்ணுவதே தன்னுடைய கைத்தொழிலாக கொண்டிருந்த ஹிரண்யனுடைய நெஞ்சிடந்தா நெஞ்சை பிழைத்தா கூறுகிறாளன். கூறிய திருவுகிரை அதாவது கூர்மையான நகங்களை உடைய எம்பெருமான் நரசிம்மன் வசிக்கும் இடம் எப்படி இருக்கிறது என்றால், மலைத்த ஷெல்ஷாத்திருந்தா வேடர்கள் சூழ்ந்திருக்கும் இடம் என்கிறார். எப்படிப்பட்ட வேடர்கள் என்றால், கூட்டக் கூட்டமாக யாத்திரைக்கு சென்று கொண்டிருக்கும் யாத்திரிகர்களை தடுத்து அவர்களை நன்றாக சுத்துவிருந்து அவர்கள் இடத்திலிருந்து அனைத்தையும் பறித்து கொள்வதற்காகவே மேலே விழும் வீடர்கள். எரிந்த பூசல். பூசல் என்றால் யுத்தம். அந்த யாத்திரிகர்களும் வீடர்களுடன் துணிந்து நின்று யுத்தம் பண்ணும் காலத்தில் உண்டாகும் சப்தம் எப்படி இருக்கும் என்றால், வந்துடி வாய்கடுப்பா, அதாவது கேட்டவுடனேயே ஒருவர் உயிர் போயிடுமோ என்னும் அளவுக்கு சப்தம் ஒலிக்கும் இடமாக இருக்கிறது என்கிறார். அதாவது எப்படி கண்ணனின் பாஞ்சஜன்யத்தின் ஒலியை கேட்டவுடன் கௌரவர்களின் உயிர் போயிற்றதோ, அதே போல ஒலி எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் இடம். சிலைக்க வேடர் தெளிப்பற்றாதா? அது மட்டுமல்லாமல் கையில் எப்பொழுதும் வில்லை பிடித்து காத்திருந்து யாத்திரிகர்களை சூழ்ந்து அவரிடத்தில் இருந்து பறித்து கொள்வதற்காகவே துணிந்து நிற்கும் வேடர்களின் ஆர்ப்பாட்டம் கொஞ்சமும் குறையாத அளவுக்கு ஒரு மாறுபாடும் இல்லாத ஒரு தேசமாக இருக்கிறது என்று நரசிம்மன் வசிக்கும் அந்த ஸ்தலத்தின் வைசிஷ்டத்தை வர்ணிக்கிறார். எப்படி நரசிம்மன் அபூர்வமாக தோன்றினானோ, அதே போல அவனுக்கு தகுந்த அபூர்வத்வத்தை உடையது அவன் தங்குமிடமான சிங்கவேல் குன்றம் என்கிறார். நரசிம்மனுடைய அபூர்வமான ரூபத்தையும் அதற்கு ஏற்றதாக இருக்கும் ஸ்தலத்தை பற்றி வர்ணித்த ஆழ்வார் இந்த மூன்றாம் பாட்டில் அந்த வடிவுக்கு ஏற்றதான திருமுக மண்டலத்தின் அழகை பற்றியும் வர்ணித்து, பிற்பாடு அதற்கு தகுந்த இடமாக இருக்கும் சிங்கவேல் குன்றத்தை பற்றி இன்னும் சில அழகான வர்ணனையை தருகிறார். ஏந்த பேழ்வாய் என்று தொடங்கி, ஏந்த பேழ்வாய் வாழைத்தோர் கோளறியாய் அவனன் வா இந்த வாகம் வள்ளுகிறாள் வகிர்ந்த அம்மானதிடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றையும் நின்று அழலால் தேய்ந்தவேயும் அல்லதில்லா சிங்கவேல் குன்றமே. ஏந்த பேழ்வாய் என்கிறார். தன்னுடைய அபூர்வமான வடிவின் பெருமைக்கு ஏத்தபடி பெரியவாயையும் வாழையிற்றேர் ஒளி பொருந்தியா, அதாவது அத்தியந்த தேதிப்பியமான வால் போன்ற கோரப்பற்களை உடைய ஓர் கோளறியாய் மிடுக்கை உடைய அத்வித்தீயமான நரசிம்மனாய் தோன்றி அவனன் அதாவது ஆசூரி பிரகிருதியுடன் கூடியவனான ஹிரண்யனின் வாய்ந்த வாகம் பெருத்த சரீரத்தை அதாவது தன்னுடைய நரசிம்ம உருவத்துக்கு ஏத்ததாக இருக்கும் சரீரத்தை கொண்ட அவனனுடைய அந்த பெருத்த சரீரத்தை ஒரே க்ஷணத்தில் வள்ளுகிறாள் வகிந்தா. தன்னுடைய வளர்ந்த கூர்மையான நகங்களை கொண்டு பிழைத்து அவன் மாம்சக்கண்டங்கள் வெளியில் தோற்றும்படி அவன் மார்பை பிழைந்தா. அம்மானதிடம் சர்வேஸ்வரன் உறையும் இடம் எப்படி இருக்கிறது என்றால், ஓய்ந்த மாவு. ஆனை குதிரை சிங்கம் புலி முதலான மிருகங்கள் அங்கும் இங்கும் ஓடி அலைந்து ஓய்ந்து நிற்கும் இடமாக இருந்து, அது மட்டுமல்லாமல் உடைந்த குன்று உடைந்து கிடக்கும் கற்பாறைகளை கொண்டிருக்கும் இடமாக இருந்து, மன்றியும் நின்றழலால் தேய்ந்த வேயும் அதற்கு மேலே மூங்கில் மரங்கள் நெருப்பு பற்றி எரிந்து குறைக்கொள்ளியாயிருக்குமற்றை கொண்டிருக்கும் இடமாக இருந்து அல்லதில்லா சிங்கவேல் குன்றமே. அதாவது இதைத் தவிர வேறென்றும் காண முடியாத ஸ்தலமாக இருக்கும் சிங்கவேல் குன்றம்தான் நம் நரசிம்மன் வசிக்கும் இடம் என்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட கோரமான விஷயத்தையும் உபாதேயமாக கொண்டு ஆழ்வார் வர்ணிக்கிறாரே என்று ஆச்சரியத்தை வெளியிட்டு அதற்கு சமாதானத்தை அற்புதமாக வெளியிடுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது வண்டினமுரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதளவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை என்று அரங்கன் வசிக்கும் திருவரங்கத்தின் பரிசரமும் அவனுடைய வாசஸ்தானமும் எப்படி தொண்டரடிப்புடைய ஆழ்வாருக்கு உத்தேசமாக இருந்ததோ, அதே போல நரசிம்மன் வசிக்கும் இந்த சிங்கவேல் குன்றத்தின் பரிசரமும் மிகவும் உத்தேசமாய்விட்டது திருமங்கையாழ்வாருக்கு என்கிறார். அதாவது பரிசரத்தில் வேறுபாட்டுகள் இருந்தாலும் உத்தேசியத்தில் வேறுபாட்டை காண முடியாதிரே என்கிறார். அதாவது எம்பெருமான் தங்கியிருக்கும் இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அது உத்தேசத்துக்கு தகுந்ததான இடமாகத்தான் இருக்கும் என்கிற கருத்தை வெளியிடுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி நரசிம்மனுடைய திருமுக மண்டலத்தை வர்ணித்த ஆழ்வார் அடுத்து அவனுடைய திருக்கைகளை பற்றி வர்ணிக்க தொடங்குகிறார் இப்பாசுரத்தில் எவ்வும் வெவ்வேல் பொன்பெயரோன் என்று தொடங்கி. எவ்வும் வெவ்வேல் பொன்பெயரோன் ஏதலன் இன்னுயிரை வவ்வி ஆகம்பள்ளுகிறாள் பகிர்ந்த அம்மானதிடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதொடு கால் சுழந்து தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே. எவ்வும் வெவ்வேல் பொன்பெயரோன் என்கிறார். தன்னுடைய திருக்கைகளை வேறாக தோன்றும்படி தன் வள்ளுகிர்களை ஆயுதமாக கொண்டு அவதரித்த காட்சியை கண்டவுடன் ஏதலன் சாதுக்களுக்கு பரம துக்கத்தை உண்டாக்கிக் கொண்டிருந்த பரமசத்ருவான ஹிரண்யன் மார்பை தட்டி தன் முன்னே நிற்பதைக் கண்ட நரசிம்மன் இன்னுயிரை வவ்வி ஆகம் வள்ளுயிரால் வகிர்ந்தா, அவனுடைய உயிரை கவர்ந்து அவனது மார்பை பிளந்தான் என்கிறார். இங்கு ஆழ்வார் ஹிரண்யனை நரசிம்மனுக்கு பரமசத்ரு என்கிறாரே, அது எப்படி என்ற சந்தேகத்தை எழுப்பி அதற்கு தாமே அற்புதமான சமாதானத்தையும் சொல்லுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது எப்படி தனக்கு பிரியரான பாண்டவர்களுக்கு சத்ருவாக இருக்கும் கௌரவர்கள் எம்பெருமானுக்கும் சத்ருவானார்களோ, அதே போல தனக்கு பிரியமான சாதுக்களையும் பிரஹ்லாதனையும் ஹிம்சித்து கொண்டிருந்த ஹிரண்யன் நரசிம்மனுக்கும் சத்ருவானான் என்கிறதில் ஒரு ஆச்சரியமும் கிடையாதிரே என்கிறார். எப்படி தனக்கு சத்ருவான துரியோதனாதிகள் கிரகத்தில் புஜிக்க மாட்டேன் என்று தவிர்த்தானோ, அதே போல தனக்கு சத்ருவான ஹிரண்யன் கிரகத்திலும் அவன் மார்பை பிளந்த நரசிம்மன் அங்கு புஜிக்க முடியாத நிலைமீரே என்கிறார். ஜாத்தியோசிதமாக பார்க்கும் காலத்தில் சிங்கமானது கொன்ற பிறகு புஜிக்கும், ஆனால் ஹிரண்யன் பரமசத்ருவாகியாலே எம்பெருமான் என்னும் சிங்கம் புஜிக்கவில்லை கான் என்கிற கருத்தை வெளியிடுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி சத்ருவான ஹிரண்யனின் மார்பை தன்னுடைய வள்ளுகிரால் வகிர்ந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான் வசிக்கும் இடமான சிங்கவேல் குன்றமானது எப்படி இருக்கிறது என்றால் கவ்வுனாயும் கழுகும் என்கிறார். சத்ருவின் மார்பை பிழைப்பதற்கு எப்படி தன்னுடைய வள்ளுகிரை ஆயுதமாக கொண்டு நரசிம்மன் தோன்றினானோ, அவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தபடி அங்கு தங்குகின்ற பிராணிகளும் இருக்கின்றன என்கை. அதாவது வேற்று மனுஷரை கண்ட போதே வந்து அவருடைய துடைகளை கவ்வி கடிக்கிற நாய்களும், அப்படி கடிக்கப்பட்ட மாண்டொழிந்த பிணங்களை கவ்வும் கழுகுகளும் வசிக்கும் இடம் என்கிறார். உச்சி போதொழு கால்களன்று, அதாவது ஆதித்யனும் அவ்விடத்திற்கு வந்தவுடனே தன் கால் தடமாறி அங்கிருந்து முன்பு செல்வ முடியாமல் அங்கே கிடக்கும் இடமாக இருந்து எந்த காலத்திலும் கொஞ்சம் கூட நிழலே இல்லாத வெயிலை மட்டும் கொண்டிருக்கும் இடமாக இருந்து தெய்வமல்லா செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே என்கிறார். அதாவது தேவதைகளை தவிர சாமானிய மனுஷர்களால் யாரும் செல்ல முடியாத இடமாக இருக்கும் சிங்கவேல் குன்றம் என்கிறார் ஆழ்வார். இப்படி இருக்கச் செய்கையும் அது எம்பெருமான் வசிக்கும் இடமாக இருக்கையாலே ஆழ்வாருக்கு மிகவும் உத்தேசமாகிறது என்கிற கருத்தை வெளியிடுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி அபூர்வ உருவத்தை கொண்டு தோன்றின நரசிம்மனை கண்டவுடன் ஹிரண்யனுக்குண்டான கதியை பற்றி வர்ணிக்கிறார் திருமங்கையாழ்வார் தம்முடைய அஞ்சாம் பாட்டில் மென்ற பேழ்வாய் என்று தொடங்கி. மென்று பேழ்வாய் வாழைத்தோர் கோளறியாய் அவுணன் போன்ற வாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் நின்ற செந்தி முண்டு சூளை நீள் விஷும்பூடிரியா சென்று காண்டற்கரிய கோயில் சிங்கவேல் குன்றமே. மென்ற பேழ்வாய் வாழையிற்றோர் கோளறியாய் சிற்றத்தாலே, அதாவது மகாகோபத்தாலே மடித்த பெருவாய் பெரிய வாயையும் வாழ் போலே இருந்துள்ள பற்களையும் மிடுக்கை உடைய அத்வித்தியமான நரசிம்மனாய் தோன்றினதை கண்டவுடன் அவுணன் போன்றா அந்த தோற்றத்துக்கே அவுணனான ஹிரண்யனுடைய உயிர் போய் அவன் பிணமாகிவிட்டான் என்கிறார் ஆழ்வார். ஆகம் வள்ளுகிறார் போழ்ந்த புனிதன். அப்படி இருக்கச் செய்கேயும் போராட துணிந்த அவனுடைய சரீரத்தை தன்னுடைய வள்ளுகிறால் பிளந்தான் எம்பெருமான் என்கிறார். அதாவது ஏற்கனவே தன் உருவத்தை கண்டவுடன் உயிரிழந்து பிணமாக நின்றவனே என்றோ எம்பெருமான் பாகம் செய்தது என்கிறார். அதாவது ஹிரண்யனுடைய உயிரை பறிக்கும் மிடுக்குடன் அவதரித்த புனிதன் நம் எம்பெருமான் என்று கோளரியின் வடிவழகை மிக அற்புதமாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட புனிதன் வசிக்கும் இடம் எப்படி இருக்கிறது என்றால், நின்ற செந்தி மொண்டு கூரை நீள் விஷும் பூடிரியா சென்று காண்டற்கரிய கோயில் என்கிறார். அதாவது அக்னிக்கு ஒரு குறையும் இல்லாதபடி எப்பொழுதும் சுடும் தாபத்தோடு கூடியிருக்கும் இடம். அந்த அக்னியால் குளிக்கப்பட்ட, அதாவது அக்னியில் நித்தியஸ்தானம் பண்ணுகிற சுழல் காற்று வீசிக்கொண்டிருக்கும் இடம் என்கிறார். இப்படிப்பட்ட அக்னி காற்றுக்கு இந்திரமாக மாறி எரிந்து கொண்டிருக்கும் இடமாக இருப்பதால் ஒருவர் அங்கு சென்று எம்பெருமானை காண முடியாதபடி இருக்கும் இடமாக இருக்கிறது என்கிறார். காண்டற்கரிய கோயில் என்கிறாரே, அது ஏன் என்கிற சந்தேகத்துக்கு பதிலை மிக ஆச்சரியமாக வெளியிடுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. எப்படி எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணும் பரமபதம் சுலபமாக கிட்டாத அளவிலும் நமக்கு பரம உத்தேசியமாக இருக்கிறதோ, அதே போல இவ்விடத்திலும் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகையாலே இதுவும் பரமபதத்துக்கு சமனாக இருப்பதால் இத்தகைய ஆழ்வார் காண்டற்கரிய கோயில் என்று அழைக்கிறார். எப்படி பரமபதத்திற்கு செல்லுவதற்கு பயம் ஏற்படாமல் ஆசை ஏற்படுகிறதோ, அதே போல இவ்விடத்திற்கு செல்லுவதற்கும் பயம் பட வேண்டிய அவசியமில்லை என்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி அத்வித்தீயமான நரசிம்மனை பற்றியும் அவன் அவதரித்த பரியை பற்றியும் அவன் எழுந்தருளியிருக்கும் சிங்கவேல் குன்றத்தை பற்றியும் ஐந்து பாசுரங்களை கொண்டு வர்ணிக்கிற திருமங்கையை ஆழ்வார், அந்த நரசிம்மன் இப்படி அவதரித்ததால் இரண்யனுக்கு மட்டுமல்லாமல் மற்ற பேர்களுக்கும் என்ன கதி உண்டானது என்கிறதை தன்னுடைய அடுத்த ஐந்து பாசுரங்களில் மிக அற்புதமாக வர்ணிக்கிறார். அத்தை நாம் அனைவரும் அடுத்த பகுதியில் கேட்டு அனுபவிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு லக்ஷ்மி நரசிம்மனின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு, யதீந்திரரும் யதீந்திர பிரவணரின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு, அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமியின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு நிறுத்திக் கொள்ளுகிறேன். அடியேன் ஸ்ரீ ராமானுஜதாசி கிருஷ்ண தபஸ்வினி. பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசாதார யாம்யஹம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.